அடிகள் என்னமுதே எனக்கு ஆர் துணை நீயலதே மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே என்ற அந்த திருப்பாடலும் திருக்கடவுர் வீரட்டம் திருக்கடவுர் திருமயானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு தலங்களையும் இணைத்து நாம் ஒரு நிலையிலே காணுகின்ற பொழுது பெருமானுடைய வீரட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வீரத்தானம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே அட்ட வீரட்ட தலங்கள் என்பதாக அமைந்ததிலே திருக்கடவுர் வீரட்டம் ஏழாவது திருக்கடவுர் வீரட்டம் ஏழாவது வீரட்ட தலமாக விளங்குகின்றது. திருமூலர் பெருமான் எட்டு வீரட்ட தலங்கள் இது என்பதாக நமக்கு எடுத்துக் கொடுத்ததின் அடிப்படையிலே அந்த வரிசையின் அடிப்படையிலே ஏழாவது தலமாக விளங்குகின்ற வீரட்ட தலங்களிலே அட்ட வீரட்ட தலங்களிலே ஏழாவது தலமாக விளங்குவது இந்த திருக்கடவுர் திருவீரட்டம் என்பது. இதுல என்ன சிறப்பு என்பதாக சொன்னால் திருக்கடவுர் திருவீரட்ட திருப்பதிகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆறு இந்த திருக்கடவுர் மயானம் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகத்தில ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்ன என்பதாக சொன்னால் அட்ட வீரட்ட செயல்களிலே ஆறு வீரட்ட செயல்களை வெளிப்படையாக இந்த திருக்கடவுர் மயான பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். எட்டு வீரட்ட செயல்களிலே ஆறு வீரட்ட செயல்கள் வெளிப்படையாக பெருமானுடைய அந்த திருக்கடவுர் திருமயானத்தினுடைய அந்த பதிகத்திலே அமைந்திருக்கு. முதலாவதாக இரண்டாவது திருப்பாடலிலே விண்ணோர் தலைவர் வெண்புரி நூல் மார்பர் வேத கீதத்தர் கண்ணார் முதலர் நகு தலையர் என்பதாக சொல்லி திரு கண்டியூர் வீரட்டத்தின் தலத்தினுடைய சிறப்பை அங்கே அமைப்பார். கால காலர் என்பதாக சொல்லுகின்ற போது கடவுர் வீரட்டத்திற்குரிய நிலையும் என்னார் புறமூன்று எரி செய்தார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திரு அதிகை வீரட்டானத்து வீரச் செயலை அங்கே குறிப்பிட்ட மூன்று வீரட்ட செயல்கள் இந்த இரண்டாவது திருப்பாடலிலேயும் நான்காவது திருப்பாடலிலே நரைசேர் மலர் ஐங்கடையானை நயனத்தீயார் பொடி செய்த என்பதாக சொல்லுகின்ற பொழுது திரு குறுக்கை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்திலேயே பெருமான் செய்த அந்த வீரட்ட செயலை இங்கே நான்காவது திருப்பாடலிலே குறிப்பிடுவதும் ஒன்பதாவது திருப்பாடலிலே வேழம் உரிப்பர் என்பதாக சொல்லி வழுவூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய வீரட்ட தலத்தினுடைய சிறப்பை அங்கே எடுத்துச் சொன்னதும் வேள்வி அழிப்பர் சிரம் அறுப்பர் என்பதாக சொல்லி திரு பரியலூர் வீரட்ட தலத்தினுடைய அந்த வீரட்ட செயலை இங்கே ஆறு வீரட்ட செயல்கள் வெளிப்படையாக திருக்கடவுர் மயானத்தினுடைய அந்த வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய பதிகத்திலே ஆறு வீரட்ட செயல்களை இங்கே இந்த மறுவார் கொன்றையிலே வெளிப்படையாக பெருமான் அருளி செய்தது அந்த மறுவார் கொன்றையினுடைய அந்த பதிகத்தினுடைய சிறப்புகள் பலவற்றுள் இது ஒன்றாக வைத்து எண்ணப்படுகின்றது. அதிலே இந்த மீதி இரண்டு தலங்களினுடைய சிறப்பை எங்கே அடக்கி சொல்லுகின்றார் என்பதாக பார்க்கின்ற பொழுது தாயும் தந்தை பல்லுயிர்க்கும் தாமே ஆய தலைவனார் என்பதாக சொல்லி விட்ட இரண்டு வீரட்ட செயல்களையும் அங்கே அமைத்து ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு வீரட்ட செயல்களையும் விற்குடி என்பதாக சொல்லக்கூடிய அந்த தலத்தையும் திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய வீரச் செயலையும் இங்கே அமைத்து பொதுவாக இந்த திருக்கடவுர் மயானம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்திலே அவர் குறிப்பிட்டது சிறப்பு. திருக்கடவுர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பதிகத்திலேயும் தண்டியூர் வீரட்டம் வரும், அதன் பிறகு வழுவூர் வீரட்டம் வரும். இந்த வீரச் செயல்கள் என்பதாக சொல்லி பெருமான் அருளி செய்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மற்ற இடங்களிலே பெருமான் செய்த இந்த வீரட்ட செயல்களையும் எண்ணும் முகமாக அமைத்திருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இங்கே நாம் அமைத்துக் கொண்டு திருக்கடவுர் வீரட்டம் திருக்கடவுர் மயானம் என்ற இரண்டு திருப்பதிகளுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த பதிகத்தினுடைய முழுமையை நாம் உணர வேண்டும் என்பதாக சொன்னால், திருமூல பெருமானுடைய அந்த வீரட்ட செயல்கள் எது என்பதை பெருமான் எடுத்து சொல்லுகின்ற அந்த இரண்டாம் தந்திரத்தினுடைய சிறப்பை நாம் காணுகின்ற பொழுது, திருக்கடவுர் திருமயானமும் திருக்கடவுர் வீரட்டமும் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச பெருமானும் சுந்தர பெருமானும் அருள் செய்கின்ற அந்த அட்ட வீரட்ட செயல்களை நாம் எண்ணுகின்ற பொழுது, இந்த வீரட்ட செயலினுடைய அடிப்படை எது என்பதாக திருமூல பெருமான் மிக அற்புதமாக விளக்கி காட்டுகின்றார். அந்த இரண்டாம் தந்திரம் திருமூலருடைய திருமந்திரம். இந்த இரண்டாம் தந்திரத்தை திருமூல பெருமான் தொடங்குகின்ற பொழுது முதல் தலைப்பாக அகத்தியம் என்பதாக சொல்லி அகத்தியத்தை முதலாக வைக்கிறார். புராணம் என்பதாக சொல்லி இந்த புராணங்களை அணுகுகின்ற பொழுது பெருமானுடைய தத்துவம் சிவ தத்துவத்தை வைத்து நாம் அந்த புராணத்தை நாம் அணுக வேண்டும் என்பதாகிய அடிப்படையிலே புராணங்கள் என்பது பெருமானுடைய அந்த தத்துவங்களை விளக்க வந்ததாக அமைந்திருக்கின்ற செய்திகள் நுட்பத்தை உணர வேண்டும் என்பதை மிக அற்புதமாக அட்ட வீரட்ட தலங்களை சொல்லுவதற்கு முன்னதாக அகத்தியம் என்பதாக சொல்லி ஒரு நெறியை காட்டுகின்றனர். இந்த நெறி அகத்தியம் என்பதாக சொல்லி திருமூல பெருமான் இந்த மனுநாதருக்கு காட்டிய ஒரு அற்புத நெறி. இந்த அகத்தியம் என்று சொல்லக்கூடிய நெறியை திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமாக ஒரு பதிகத்திலே வைத்து காட்டுவார். இந்த நந்தி யோகம் என்பதாக சொல்லி நம்முடைய திருமூல பெருமான் பல இடங்களிலே இந்த அகத்தியம் அகப்பூசை என்பதை எடுத்து சொல்லுவார். இந்த அகத்தியம் அகப்பூசை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை அகத்தியர் என்பதாக சொல்லி அகத்தியம் என்பதாக சொல்வது, வெளியிலே வளர்க்கக்கூடிய தீ மூன்று பாகவனியம் தட்சிணாக்னியம் கார்கோபத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தீயை வெளியிலே வளர்த்து பெருமானை வணங்குகின்ற முகமாக, உள்ளுக்குள்ளே அகத்திலே இந்த மூன்று தீயையும் வளர்த்து பெருமானை அங்கு காணுகின்ற நிலையை அகத்தி என்பதாக சொல்வார். இந்த நெறியை காட்ட வந்ததுதான் அகத்திய நிறை நெறி அகத்தியம் என்பதாக மிக அற்புதமாக நந்தி யோகம் என்பதாக சொல்லுவார். இந்த முறையை திருஞான சம்பந்த பெருமான் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த செய்தி, இருந்தாலும் மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் கூட சதுக்கம் என்பதாக சொல்லி ஒரு திருப்பதிகம் அருளி செய்திருக்கிறார். கூடல் சதுக்கம் என்பதாக இது திரு அணைக்காவிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகம். இந்த கூட சதுக்கத்தினுடைய தத்துவம் எதை காட்டுகிறது என்பதாக சொன்னால், இது அகத்தியம் என்று சொல்லக்கூடிய நெறியை காட்டுகின்ற ஒரு பதிகம் தான் இந்த பதிகம். திருஞான சம்பந்த பெருமான் குருவாக இருந்து இந்த அகத்திய முறை என்பதாக சொல்லி அகத்தியம் என்பதாக சொல்லுகின்ற இந்த நெறியை காட்டுவார். மிக ஆழமான ஒரு நெறி இது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் இந்த நெறியை எளிமைப்படுத்தி மிக அருமையாக தலத்தின் வழியாக இதை காட்டுவார். நம்முடைய திருமூல பெருமான் இதை காட்டுகின்ற பொழுது திருமூலருடைய திருமந்திரம் அனுபவ வாக்காக அமைந்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இது எப்படி இந்த நெறி என்பதை திருமூல பெருமான் மிக ஆழமாக சொன்னதை தலத்தின் வழியாக இந்த நெறியை மிக அற்புதமாக கூட சதுக்கம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே காட்டுகின்றார். கூட சதுக்கம் பதிகம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பதிகத்திலே நான்கு தலங்களை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் எடுத்துச் சொல்வார். ஒன்று திரு ஆரூர், இரண்டாவது திரு ஆணைக்கா, மூன்றாவது திரு மயேந்திரப்பள்ளி என்று சொல்லக்கூடிய தலம், நான்காவது திரு கைலாய். இந்த நான்கு பதிகள் இந்த நான்கு தலங்களையும் இணைத்து மிக சிறப்பாக இதை சொல்லுவார். வெளியிலே வளர்க்கின்ற மூன்று தீ என்பதை குறிப்பதை போல தலம் என்பதாக அமைத்து உள்ளுக்குள்ளே பெருமானை வழிபடுகின்ற பொழுது அமைக்கின்ற மூன்று தீ என்று சொல்லக்கூடிய மூன்று தீயினுடைய குறிப்பு உடைய தலங்கள் இவை என்பதாக காட்டுவார். முதலாவதாக சூரியன் சந்திரன் அக்னி, இந்த மூன்று தீ. இந்த சூரிய மண்டலம் என்று என்ற தலம். இது இரண்டாவது தீ. மூன்றாவது தீ மாணிக்க ஒளியாக விளங்குகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய திரு மகேந்திர பள்ளி என்று சொல்லக்கூடிய தலம். இந்த மூன்று தலத்திலேயும் பெருமானை வைத்து வணங்கி எண்ணுகின்ற முகமாக அடைகின்ற பயன் எது என்பதாக சொன்னால், நான்காவதாக இருக்கின்ற திரு தைலாயம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம். இந்த மூன்று தீயையும் உள்ளுக்குள்ளே வளர்க்கின்ற பொழுது, அகத்தீயாக இதை உள்ளுக்குள்ளே வைத்து எண்ணுகின்ற பொழுது அதனுடைய நிறைவு பயனாக வழங்குவது எது என்பதாக அமைத்தால், அது திரு கைலாயம் என்று சொல்லக்கூடிய நான்காவது தலம். இந்த நான்கையும் நான்கு தலங்களையும் ஒவ்வொரு பாடலிலேயும் திருஞான சம்பந்த பெருமான் அமைத்து அகத்திலே இந்த தீயை வளர்க்கின்ற நெறியை காட்டுகின்றார். அதை திருமூல பெருமான் இந்த முதல் திருப்பாடலிலே அகத்தியம் என்கின்ற தலைப்பிலே இரண்டு திருப்பாடல்கள் அருள் செய்திருக்கின்றனர். அதில் அகத்தியரினுடைய அந்த செயலை அகத்தி என்பதாக சொல்லுகின்ற அந்த செய்தியை குறிக்கின்ற திருப்பாடல் முதல் பாடல் அகத்தியம் என்று சொல்லக்கூடிய திருப்பாடல். Yeah. திருக்குறளிலே மிக அற்புதமாக சான்றாண்மை என்ற தலைப்பிலே வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மண்ணோ உரை என்பதாக சொல்லுவார். அப்படி இந்த உலகம் சான்றோர்களுடைய தன்மை குறைகின்ற பொழுது இந்த உலகம் தாங்காமல் அழிந்துவிடும். ஆகவே சான்றோர் நிறைந்த உலகமாக இது இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்னும் நிறை பெற்று விளங்குகின்றது என்பதாக சான்றோர்களுடைய தன்மையை சொல்லு நம்முடைய வள்ளுவர் பெருமான் சொல்லுவார். அப்படி அகத்தியர் என்று சொல்லக்கூடிய இந்த அகத்திய பெருமான் கந்தபுராணத்திலே அந்த வரலாற்றினை இங்கே அமைத்து காட்டுகின்றார். கந்தபுராணத்திலே சொல்லுவார், பெருமான் அந்த மலை மகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அரசனுடைய அந்த மலையரசனுடைய திருமகளை மனம் செய்த காலத்திலே எல்லோரும் போய் வடபாளிலே பெருமானுடைய திருமணத்தை தரிசிப்பதற்காக இந்த உலகம் முழுவதும் திரண்டு எல்லாம் வடபாளிலே சென்று விட்டார். அப்பொழுது வடபால் தாழ்ந்தது, தென்பால் உயர்ந்தது, உலகம் சீர்குலைந்தது. இந்த உலகத்திலே வடநிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் அங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பெருமானுடைய அந்த திருமண காட்சியை காணுவதற்காக உலகம் முழுவதும் திரண்டு அங்கே வடக்கிலே நின்ற காரணத்தினாலே இந்த வடபால் தாழ்ந்தது, தென்பால் உயர்ந்தது. அப்பொழுது எல்லோரும் முறையிட்ட பொழுது இப்படி இதை சீர் செய்ய வேண்டும் என்பதாக அமைத்த பொழுது எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் எத்தனை எத்தனையோ அருளாளர்கள் இருக்கின்ற நிலையிலே பெருமான் ஒருவரை தேர்ந்தெடுத்தார். உலகம் தாழ்ந்தது சீர்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது வலிமையான ஒருத்தரைத்தான் அனுப்பணும். உடல் வலிமை இருக்கின்ற ஒருவரை அனுப்பி சீர் செய்யாமல் மனதிலே எப்பொழுதும் பெருமானை எண்ணி மன வலிமை உடைய அகத்தியரை தேர்ந்தெடுத்தார். அகத்தியரை தேர்ந்தெடுத்து இந்த தென்பால் என்று சொல்லக்கூடிய அந்த பொதிகை மலையிலே போய் இருக்க வேண்டும். அவர் தென்பாலை சென்றவுடன் வடபால் தென்பால் இரண்டும் சமமாகி இந்த உலகம் நிலை பெற்றது. அந்த புராண செய்தியை சொல்லுகின்ற பொழுது திருமூலப் பெருமான் அதை வெளிப்படையாக அந்த புராண செய்தியை எடுத்துக் கொள்ளாமல் அதை உய்த்து உணர வைக்கின்றார். நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம் பெருமான் என்ன, ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முழுகிய வையத்து முன்னீர் என்றானே என்பதாக சொல்ல, அப்படி அகத்தியர் என்று சொல்லக்கூடிய பெருமானை அங்கே சென்று சீர் செய்தார் அகத்திய பெருமான் என்பதாக சொன்னால் அகத்தியருடைய அந்த வலிமை எப்படி என்பதாக அமைத்தால் பெருமானுடைய அந்த தீ என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானை உள்ளத்திலே வைத்து எப்பொழுதும் அவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சிறப்பு. ஆகவே பெருமானுடைய திருமணம் அங்கே நடப்பதை தன்னுடைய உள்ளத்திலே அவர் காணுகின்ற அந்த சிறப்பினை பெற்றார் என்பதாக சொல்லி கந்தபுராணம் விளக்கும். அப்படி நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை அகத்திலே வைத்து எரி வடிவாக தீ வடிவாக பெருமானை உள்ளத்திலே வைத்து அவரை வழிபடுகின்ற நிலை, ஆக முத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானை உள்ளுக்குள்ளே தீ வடிவிலே வைத்து வழிபடுகின்ற அந்த தன்மையை அடிப்படையாக வைத்து இந்த அகத்தியம் என்று சொல்லக்கூடிய அகத்திய நெறியிலே இருந்து தொடங்குகின்றார் நம்முடைய திருமூல பெருமான். ஆக அகத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அக பூசை முறையினை அக வழிபாட்டு முறையினை கூட சதுக்கத்திலே எப்படி திருஞான சம்பந்த பெருமான் வைத்து அருளி செய்தாரோ அந்த நிலையிலே இந்த திருமந்திரத்தை நாம் வைத்து இதன் அடிப்படையிலே பதிவழியில் வீரட்டம் எட்டு என்பதாக சொல்லி எட்டு வீரட்ட தலங்கள் இந்த அட்ட வீரட்ட தலங்களுக்கு உரிய அந்த தன்மையை ஒவ்வொரு திருப்பாடலில் கொண்டும் ஒவ்வொரு வீரட்ட செயலை நம்முடைய திருமந்திரத்திலே திருமூல தேவநாயனார் தொடர்ந்து சொல்ல இருக்கிறார். அந்த வகையிலே பதிவழியில் வீரட்டம் எட்டு என்கின்ற அந்த தலைப்பிலே இரண்டாவது தலைப்பாக அமைத்து முதலாவதாக அதிலே திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்தை பற்றி அற்புதமாக அந்த தலத்திலே பெருமான் செய்த அந்த வீர செயலை குறிப்பிடுகின்றார். திருக்கோவலூர் வீரட்டம்
தஞ்சை
திருக்கோவலூர் வீரட்டம், அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை பெருமான் அந்த அழித்த வரலாற்றினை குறிப்பிடுவது திருக்கோவலூர் வீரட்டம். இந்த திருக்கோவலூர் வீரட்டத்திலே பெருமான் செய்த அந்த வீர செயல் எது என்பதாக சொன்னால், அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன், இரணியன் இரணியாட்சன் என்று சொல்லக்கூடிய இருவர், அந்த இருவரிலே இரணியாட்சன் என்று சொல்லக்கூடியவனுடைய மகனாக இருப்பவன் அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய மிகுந்த சிவபக்தி உடையவன். அந்த சிவபக்தி உடைய அவன் அந்த சிவபக்தியினாலே அந்த வலிமையை பெற்றவுடன் என்ன செய்யணும், அசுரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானை வணங்கும் முகமாக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக எல்லா உயிர்களுக்கும் தீமை செய்யும். பெருமானிடத்திலே இருந்து பெற்ற வலிமை பலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அந்த உயிர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி அவன் செய்த பொழுது எல்லோரும் போய் அம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்மையினுடைய தோழியாக எல்லோரும் பெண் உருவம் கொண்டு தேவர்கள் எல்லாம் அம்பிகையினுடைய தோழிகளாக போய் அவர்களிடத்திலே தஞ்சமடைந்து பெருமானிடத்திலே சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்றார். பெருமான் வைரவ கடவுள் என்று சொல்லக்கூடிய வைரவ கடவுளை அவர் அனுப்பி அந்தகாசுரனை அவர் எப்படி அழித்தார் என்பதாக சொன்னால், அவர் கையிலே இருக்கக்கூடிய சூலம். இதுல என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், பெருமான் அருளி செய்கின்ற பொழுது இதிலே கடைசியிலே சொல்லுகின்றார், குருத்து உயர் சூலம் கைகொண்டு அவர் கொன்றானே என்பதாக சொல்வார். அந்த சூலத்தினுடைய முனை, அந்த சூலத்தினுடைய முனையிலே அந்த அந்தகாசுரனை அப்படி குத்தி அவனுக்கு முத்தி பேறு கொடுத்தார் வைரவுக்கு. அப்படி அவனை சூலத்திலே அந்தகாசுரனை கொன்ற அந்த தன்மையை குறிப்பிடுகின்ற வரலாற்றினை அமைந்தது இந்த திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலம். அந்தகாசுரனை அழித்த வரலாற்றினை குறிப்பிடுவதாக அமைந்திருப்பது இந்த திருக்கோவலூர் வீரட்டம். இதிலே அமைகின்ற உட்பொருள் என்ன என்பதாக சொன்னால், அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் ஆணவ இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தினுடைய அடையாளமாக அது அமைந்திருக்கின்றது. அந்தகன் என்பதாக சொன்னால் இறுதியை செய்பவன் என்று பொருள். ஆக இறுதியை செய்பவனாக இருக்கக்கூடிய அவன் இந்த அந்தகன் என்று சொல்லக்கூடியவன் ஆணவத்தினுடைய ஒரு குறியீடு. இந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் எதை கொண்டு அழிப்பது என்பதாக பார்த்தால், இந்த ஆணவத்தை எதை கொண்டு நீக்குவது என்பதாக அமைத்தால், அதற்கு தேவை முத்திலை அந்த மூவிலை சூலம். இந்த மூவிலை சூலம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மூன்று இலை கொண்ட சூலம் எதை குறிக்கிறது என்பதாக சொன்னால், இதை இச்சா கிரியா ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தான் சூலத்திலே இருக்கக்கூடிய இந்த மூன்று இலைகள் மூன்று கூறுகள். அப்படி பெருமானுடைய சக்தியினுடைய துணை கொண்டு ஆணவமாகிய இருளை நீக்குவார் பெருமான் என்கின்ற அந்த தன்மையை குறிப்பதுதான் திருக்கோவலூர் வீரட்டம். போய் அந்தகாசுரனை போய் சுவாமி அழித்தார், அந்தகாசுரனை கொண்டுவிட்டார் என்பதாக எண்ணி பார்க்காமல், நம்முடைய ஆணவமாகிய இருளை பெருமானுடைய அந்த சூலம். அதனால்தான் வடியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையொடும் என்பதாக சொல்லுவார். அந்த சூலத்திரை பார்க்கின்ற பொழுது என்னுடைய ஆணவ இருளை நீக்குவதற்கு உம்முடைய சக்தியாகிய இச்சா ஞானா கிரியா என்று சொல்லக்கூடிய உம்முடைய அந்த மூன்று சக்தியையும் என்னுடைய இச்சா ஞானா கிரியா என்று சொல்லக்கூடிய மூன்றிலே அது பதிய வேண்டும் என்கின்ற தன்மையை காட்டுவதுதான் வடியார் மூவிலை வேல். ஆகவே சுந்தர பெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டார். எதை அங்கே மேலாக நிறுத்தி பாடுகின்றார் திருக்கடவுர் வீரட்டத்திலே என்பதாக சொன்னால், வடியார் மூவிலை வேல் என்பதாக சொல்லக்கூடிய சூலத்தை காட்டுவார். இது சக்தியை குறிப்பது. சக்தி என்பது ஒளி வடிவானது. ஆக ஒளிதான் இந்த ஆணவ இருளை நீக்க வல்லது என்பதை குறிப்பதுதான் இந்த தன்மை. திருக்கோவலூர் வீரட்டத்திலே திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமான பதிகத்தை அருளிச்சிருக்கின்றார். இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய காலத்தை வீணாக்காமல் இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெருமானுடைய அந்த திருவடியிலே இருந்து தன்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும் என்பதாக வேண்டிக் கொள்ளுகின்ற திருப்பதிகமாக திருக்கோவலூர் வீரட்டம் திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடல் 7.
பாட்டும் தளர்வை
நரையும் தீரையும் கண்டைகி
நரையும்
திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை எண்ணி எண்ணி வணங்கி நாம் அருள் அவர் செய்த அந்த பணிக்கு அவருடைய திருவடியை வணங்குவோம். நமக்காக அருளி செய்திருக்கின்ற திருப்பதி. உரையும் பாட்டும் தளர்வேதி உடம்பு மூத்த போதின்கண் நரையும் திரையும் கண்டெழுதி நகுவர் நமர்கள் ஆதலால். நரையும் திரையும், நரை மேல வருது, திரை கண்ணில் வரும். இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இது, மேல நரை அப்படிங்கிறது ஒரு நோட்டீஸ். அந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வரும்போது இவன் அதுக்கு எதிர்மாறா ஒரு நோட்டீஸ் கொடுப்பான். எப்படி டை அடிச்சிருந்த அவர் நோட்டீஸ் போட்டா நம்ம ரெண்டாவது நோட்டீஸ் திரை, இந்த கண்ணுல திரை வரும். என்ன தூரத்துல வர்றது, ராமுவா சோமுவா அப்படின்னு தெரியலையே. அப்ப திரை அப்படின்னு வந்துச்சுன்னா அப்பயாவது உஷாராயின் பெருமானுடைய திருவடி திருக்கோவலூர் வீரட்டம் போய் அப்பயாவது தொழுதுருங்கன்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர். அப்ப மேலேருந்து சிரிப்பானா யாரு, நம்மளுடைய தூதர்கள். நமன் சிரிக்க மாட்டார், நமக்கெல்லாம் நம்மளுடைய தூதர்கள் தான் வருவாங்க. இப்ப நமன் தூதர்கள் அங்கிருந்து சிரிப்பானா, ஆச்சு பாரு எவ்வளவு நாள் கொடுத்தோம், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டற்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சு. இப்படி நாட்களை வீணாக கழித்து இப்பொழுது நரையும் திரையும் வந்த பொழுது எடுத்து பாசக்கயிறு வீசுற பொழுது, யோ இவ்வளவு நாளா பெருமானுடைய திருவடியை எண்ணாமல் இருந்து விட்டேனே என்பதாக அப்படி செஞ்சேன்னு சொன்னா சிரிப்பாலையா? அப்ப அப்ப என்னன்னா அப்பதான் சொல்ற, நரையும் திரையும் கண்டறி நகுவர் நமர்கள் ஆதலால் வரைகொள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலும் விரைகொள் சீர்வை நீற்றினால் வீரட்டானும் சேர்ந்துமே காட்டுறாரு. பாருங்க திருஞான சம்பந்த பெருமான் குருவாக இருந்து காட்டுகின்றார். எங்கே போறதுன்னு கேட்டா நரையும் திரையும் வர்றதுக்கு முன்னாடி பெருமானுடைய திருவடியையும் பெருமானுடைய அந்த திரு அழகையும் அவனை பார்த்து பார்த்து மனதிலே பதிய வைத்து பதிய வைத்து பதிய வைத்து, நீ நரை வந்தாலும் சரி திரை வந்தாலும் சரி நீ கண்ணை மூடினாலும் சரி ஐம்பொறிகளும் வேலை செய்ய விட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய மனம் என்பது பெருமானை எண்ணி எண்ணி உள்ளத்தில் பதிவு செய்ததை எண்ணி அமைகின்ற பொழுது பெருமான் அங்கு வந்து அருள் செய்வார் என்கின்ற தன்மையை காட்டுவதுதான் நரையும் திரையும் கண்டெழுதி நகுவர் நபர்கள் ஆதலால் வரைகொள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகள் சீர்வு நீற்றினான் வீரட்டானும் சேர்ந்துமே என்பதாக திருக்கோவலூர் வீரட்டத்தை மிக அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் அங்கே காட்டுவார். இரண்டாவது தலமாக விளங்குவது திருப்பரியலூர் வீரட்டம். இந்த திருப்பரியலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்தை பற்றி திருமூல நாயனார் எந்த அதை குறிப்பிடுகின்றார் என்பதை முதலிலே நாம் பார்ப்போம்.
சிவ நிந்தை செய்து ஏற்படுத்திய வேள்வி
அந்த தலை எரிந்து விட்டது. சரி, இத்தோடு தக்கவனையுடைய சம்ஹாரத்தை செய்து விடலாமா என்பதாக அமைத்தால் இல்லை. இந்த தக்கன் என்று சொல்லக்கூடவன் கூடியவன் இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பெருமான் எண்ணினான். எப்படி உதாரணம் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், இவனை சும்மா நம்ம அழிச்சிட்டு போயிட்டோன்னு சொன்னா தக்கனுடைய அந்த சம்ஹாரத்தை நினைவுபடுத்துவது கடினமாகிவிடும். எப்பொழுதும் இவனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஓ இவன் இப்படி செய்தவன் என்கின்ற தன்மையை இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக அவனுடைய தலையை அறிந்து விட்ட பிறகு எந்த தலையை வைக்கலாம் என்பதாக பார்த்தார். எத்தனை எத்தனையோ தலை இருக்கு, எல்லா தலையும் விட்டுட்டு ஒரு தலையை தேர்ந்தெடுத்தார். அது எந்த தலை? ஆட்டு தலை. இந்த ஆட்டு தலையை போய் பெரு அந்த தக்ஷனுடைய தலையில வைத்து அமைத்தார். ஏன் ஆட்டு தலையை வச்சார்னா, சிவபெருமான் இல்லை இல்லை இல்லைன்னு ஆட்டின தலை அது. அந்த ஆட்டின தலையை எடுத்து அங்கியில போட்டு உண்டு உண்டுன்னு சொல்லி எப்போ இவன் ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஆட்டு தலையை அங்க வந்து, ஆக ஆட்டு தலையிலோடு அவன் இருக்கின்ற காரணத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஐயோ சிவனிந்தனை செய்தால் இவனை போல நாம் ஆய்விடுவோம் என்று அவர்கள் அந்த சிவனிந்தனையோ அல்ல சிவத்தை எதிர்த்தோ எந்த ஒரு காரியமும் யாரும் செய்யக்கூடாது என்பதாகிய தலைவன் இவன் சிவன் என்பதை இந்த உயிர்கள் உணர வேண்டும் என்பதற்காகிய ஒரு உதாரணம் ஒருவன் வேண்டும் என்பதாக அமைத்ததுதான் தக்கனுடைய சம்ஹாரத்தினுடைய அந்த ஒரு தத்துவம் என்பதை மிக அற்புதமாக திருப்பரியலூர் வீரட்டத்திலே காட்டுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் திருப்பரியலூர் வீரட்ட தலத்தினுடைய திருப்பதிகம் பாடல் ஒன்று. திருவாச வருதுங்க.
ஆட்டின் தலையை விதிக்கு தலையா?
ஆட்டு தலை
ஆட்டின் தலையை விதிக்கு தலையா?
விதிக்கு தலையா. வீரட்டம் இங்கே பெருமானுடைய அந்த இலக்கணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன். பெருமானுடைய அந்த தன்மை மேலுக்கு மேலாக அண்டத்திற்கு அண்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே விரிந்து செல்லுகின்ற தன்மையும், பெருமானுடைய அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் பாதாளம் ஏழினுக்கு கீழே செல்லுகின்ற நிலையிலே அமைந்திருக்கின்ற தன்மையையும் மிக அற்புதமாக எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, திருவாசகத்திலே உயிர் 10 முதல் பாடலை பெருமானுடைய அந்த திருமந்திரத்தோடு இணைத்து காணுகின்ற அந்த இலக்கணத்தை காணுகின்ற
அவரை விட்டுவிட்டு அவர் அவர்களையே தம்மை தலைவர் என்பதாக
சொல்லி இருவரும் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ஏற்கனவே ஐயம் என்பதாகத்தான் அவங்க கிட்ட கேட்டது. தலைவர் யார் என்பதாக கேட்ட பொழுது இவர்களுக்குள்ளேயே இருவருக்கும் நான் தலைவன் நான் தான். ஆக அங்கே பெருமான் எழுந்தருளி அங்கே இருந்து அந்த இருவரிடத்திலே இருக்கின்ற அந்த வாக்குவாதத்திற்கு நடுவிலே பெருமான் எழுந்தருள். பெருமான் எழுந்தருளிய உடனேயே ஒருத்தர் சரணடைந்தார். யாரு? திருமால். யோ மணிக்கணும்னு சொல்லி ஒதுங்கிட்டார். ஆனா பிரம்மன் என்று சொல்லக்கூடிய அவன் கொஞ்சம் அடங்கல. ஏன்னு சொன்னா பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்தது. ஐந்து தலைகள் பிரம்மனுக்கும் உண்டு, சிவபெருமானுக்கும் ஐந்து தலை. அஞ்சு அவருக்கு தலை, எனக்கும் அஞ்சு தலை, ரெண்டும் அஞ்சு இஸ் ஈக்வல் டு அவர் சிவபெருமான் இஸ் ஈக்வல் டு பிரம்மன். அவருக்கும் அஞ்சு தலை, எனக்கும் அஞ்சு தலையா? நான் தான் என் தலைவன். தலையை வச்சா ஆளை பாக்குறது. ஐந்து தலை இருக்கிறதுனாலதானே நீ என்னோடு ஒப்புமை கூறிக்கொண்டு தலைவன் சொன்ன. இந்த மேலே இருக்கு பாரு, பாத்துக்கிட்டு ஒரு தலை, இந்த பக்கம் நான்கு திசைகளை நோக்கி நான்கு தலை இருக்கும், மேலே ஒரு முகம் பார்த்து இருந்தது பிரம்மன். அந்த மேலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலையை அப்படி கிள்ளுன, அந்த தலையை கிள்ளின பிறகு என்ன செய்த, அந்த தலையினுடைய மண்டை ஓடு இருக்கு பாருங்க, அந்த மண்டை ஓட்டை பிரம்ம கபாலமாக தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்க. அது எதை குறிக்கிறது என்பதாக சொன்னால், பிரம்மனுடைய கபாலத்தை அவர் ஏந்தி கொண்டிருப்பது எதை குறிக்கிறது? அன்று முதல் பிரம்மனுக்கு நாலு தலை. தலைவன் தான், நான் தான் தலைவன் என்பதாக சொல்லிக்கொண்டும் யார் தலைவனை உணராமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய தலைகள் எல்லாம் அவருடைய பிரம்ம கபாலமாக மாறிவிடும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த கண்டியூர் வீரட்டம் என்கின்ற தலத்திலே பெருமான் அந்த வீரட்ட செயலை எடுத்து காட்டுகின்றார். இங்கே திருஞான சம்பந்த பெருமான் பாடல் மூன்றாவது பாடல் கண்டியூர் வீரட்டம்.
Yeah.
எங்கும் கலந்திருப்பது அவருடைய பொது இலக்கணத்தையும் இரண்டையும் நாயனார் மிக அற்புதமாக அமைக்கின்றார். இதை திருவாசகத்திலே திருச்சதகம் பாடல் 47வது பாடலிலே இதை காணலாம்.
ஸ்டோர் பண்ணியா எனர்ஜி என்பது சொல்லக்கூடிய ஒன்று டிசிபேட்
அது வெளியிலே வந்தால்தான் அவருடைய தன்மை தீரும். ஆகவே அவருடைய அந்த தீ கோபத்தையே என்ன பண்றது பார்த்தார், அப்படியே எடுத்து மேல் பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டார். தீ அது போய் அந்த விழுந்த அந்த கடலிலே விழுந்த பொழுது அந்த கடலுக்கு உரிய தலைவனாக விளங்கக்கூடியவன் வருணன், அந்த வருணன் அதை தாங்குகின்றான் அந்த தீயை. ஆக சலம் தாங்கிய காரணத்தினாலே அவனை சலந்தரன் என்பதாக சொல்லி அவனுக்கு பெயரிட்டு, சலம் என்று சொல்லக்கூடிய நீர் தாங்கி வளர்த்த காரணத்தினாலே அவனை சலந்தரன். அற்புதமான இந்த சிவபக்தியோடு வணங்கி பெருமானுடைய தீயில இருந்து வந்தவன் அல்லவா, ஆக அவனுடைய தன்மை நாளுக்கு நாள் மாற ஆரம்பிச்சு அந்த அசுர குணமானது வெளிப்பட்டு எல்லோரையும் துன்பம் செய்ய தலைப்பட்ட பொழுது பெருமானிடத்திலே போய் எல்லோரும் முறையிட்டார்கள் கருணை தேவன். அவன் சிவத்தினிடத்திலே போர் புரிவதற்காக சிவனையே நோக்கி போர் புரிய வருகின்றான் பெருமான். அப்பொழுது ஒரு அந்தனாக வடிவத்தோடு அவன் முன்னே தோன்றி, உன்னுடைய வலிமை எவ்வளவு தூரம் செல்லுகின்றது, என்ன சிவத்தையே எதிர்த்து விடுவாயா, ஏன் எதிர்க்க முடியாது, என்னால முடியாதது ஏதாவது உண்டா என்பதாக சொன்னான். அப்படின்னா நான் செய்கின்ற அந்த செயலை சொல்லுகின்ற செயலை நீ செய்தா என்பதாக சொன்னால், உண்மையிலேயே நீ பலமுடையவன் வலிமை உடையவன், சிவத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கிறது, இதை செய்யினார். என்ன செய்ய வேண்டும்னார், தன்னுடைய கால் பெருவிரலினாலே ஒரு சக்கரத்தை வரைந்து இந்த சக்கரத்தை எடுத்து தலையிலே வைத்து நீ தூக்கி விட்டாய் என்பதாக சொன்னால் நீ நிச்சயமாக சிவத்தை வென்று விடுவாய்ன்னு சொல்லி கை கொடுத்தார். சரி, அந்த கால் பெருவிரலினாலே வரைந்த அந்த சக்கரத்தை அவன் எடுத்து அந்த ஒரு முயற்சியோடு எடுத்து அவனுடைய தலையிலே எடுத்து அப்படி வச்சான். அதுவே ஆயுதமாக மாறி அவனை இரண்டு புலவாக பிளந்து அவனை சலந்தரன் என்று சொல்லக்கூடிய அவனை அழித்த அந்த தன்மையை இங்கே திரு விற்குடி வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அறம் மரம் என்று சொல்லக்கூடிய இரண்டிற்கும் பெருமான் தலைவனாக விளங்கக்கூடியவன், அதை நிலைநிறுத்துகின்றவன் என்பதை காட்டுவது இந்த திரு விற்குடி வீரட்டத்தினுடைய செயல். இங்கே திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புத திருப்பதிகம் அருளி செய்திருக்கின்றார். திருவதிகை வீரட்டம் என்பதாக சொன்னால் அப்பர் பெருமானையும் திருவதிகை வீரட்டத்தையும் பிரிக்க முடியாது. இரண்டும் ஒன்றான நிலை. திலகவதியார் திருவதிகை வீரட்டம், அப்பர் பெருமான் திருவதிகை வீரட்டம். ஆக திருவதிகை வீரட்டம் என்பதாக சொன்னால் கண்முன்னே தோன்றுகின்ற இருவர், ஒன்று திலகவதியாரும் இன்னொருவர் அப்பர் பெருமான். அப்படி அந்த திருவதிகை வீரட்டத்திலே பெருமான் செய்த வீரச்செயலாக விளங்குவது முப்புறம் எரித்த அந்த வீரச்செயலை நம்முடைய திருமந்திரத்திலே மிக அருமையாக இந்த மந்திர பாடலிலே விளக்குகின்றார்.
அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன்,
அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன்,
புறஞ்சேற்றனன் என்பர்கள்
செயல் வீரச்செயல் முப்புறம் எரித்த அந்த வரலாற்றினை திரியதிக வீரட்டம் குறிக்கிறது. முப்புறம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருமூல பெருமான் மிக வெளிப்படையாக அருள் செய்கின்றார். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எரித்தமை ஆரறிவாரே என்பதாக சொல்லுகின்றார். மூன்று அசுரர்கள் தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லக்கூடிய மூன்று பேர் பெருமானை வணங்கி வணங்கி அசுர பக்தின்னு சொல்லுவாங்க. அசுர பக்தின்னு சொன்னா பெருமான் முன்னே தோன்றுகின்ற வரையிலும் அந்த பக்தியானது தொடர்ந்து நிகழும். அப்படி பெருமானை தொடர்ந்து பூசனை செய்து 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 அந்த மூவரும் பெற்ற அந்த வலிமை, மூன்று பேரும் மூன்று கோட்டைகள் அமைத்துக் கொண்டார்கள். பொன்னால் அமைந்த கோட்டை, வெள்ளியினால் அமைந்த கோட்டை, இரும்பினால் அமைந்த கோட்டைகள். இந்த மூன்று கோட்டைகளுடைய தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் பொன், வெள்ளி, இரும்பு. இந்த கோட்டைகள் இறக்கே உண்டு. இந்த கோட்டை, இந்த கோட்டை என்ன செய்யும், எங்கே அவர்கள் வேண்டுமோ இந்த கோட்டையை நிறுத்திக் கொள்ளலாம். அப்படியே எடுத்து அப்படியே ஷிப்ட் ஆகும், பறக்கும். அப்படியே போய் வேற இடத்துல எங்கே இடத்துல அவர்கள் இருக்க வேண்டும் விரும்புகின்றார்களோ அந்த இடத்துல இறங்கி, இறங்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா கீழே எத்தனை உயிர்கள் இருக்கின்றது என்பதாக அவர்களுக்கு கவலை இல்லை. அப்படியே பறந்து போய் மேல உட்காருவோம், கீழே இருக்கிற உயிர்கள் அத்தனையும் ஜாம். இப்படிதான் அவர்களுடைய வேலை. இந்த பொன்னால் அமைந்த கோட்டை, வெளியினால் அமைந்த கோட்டை, இரும்பினால் அமைந்த கோட்டை, இந்த மூன்று கோட்டைகளையும் வைத்துக் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் துன்பம் செய்கின்ற பொழுது பெருமானிடத்திலே வந்து எல்லா தேவர்களும் முறையிட்டார்கள். முறையிட்ட பொழுது பெருமான் சொன்னார், சரி மூன்று பேரையும் ஒரு கை பார்த்தரலாம், என்ன பண்ணலாம். எல்லா தேவர்களும் சேர்ந்து பெருமானுக்கு இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்பதாக எண்ணி இந்த மூன்று அரக்கர்கள், மூன்று அசுரர்களை அவர்கள் அந்த அவரை நீக்குவதற்கு இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியை தேர் தட்டாக அமைத்தார்கள். இந்த தேர்களுடைய உறுப்புகள் அனைத்தும் தேவர்களாக அமைந்தார்கள். இந்த தேருக்கு குதிரை வேண்டும். அந்த குதிரை எது என்பதாக சொன்னால் நான்கு வேதங்களும் நான்கு குதிரைகளாக அமைந்தது. அந்த குதிரையை, தேரை ஓட்டுபவர் ஒருவர் வேண்டும். யார் என்பதாக தேர்ந்தெடுத்தார்கள், அது பிரம்மதேவர். பிரம்மதேவர் அந்த தேரை ஓட்டுகின்றார். சரி, பெருமான் அந்த தேரிலே ஏறி அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது பெருமானுக்கு என்ன தேவை, வில்லு தேவை. ஆக வில் எது என்பதாக சொன்னால் மேருமலையை ஒடித்து வில்லாக கொடுத்தார்கள். மேருமலை வில்லாக அமைந்தது. சரி, வில்லிலே இருக்கக்கூடிய அம்பு யார் என்பதாக பார்த்தால், இந்த அம்பு யார் என்பதாக சொன்னால் திருமாலை அம்பாக வைத்தார்கள். அந்த அம்பினுடைய சிறகு எது என்பதாக சொன்னால் வாயு, அந்த அம்பினுடைய சிறகாகவும். அம்பினுடைய அழகு எது என்பதாக சொன்னால் அக்னி தேவர் அந்த அம்பினுடைய அழகாக அமைந்தார். இப்படி அந்த முழுமையாக அவர்கள் எல்லாம் இருந்து பெருமான் போய் இப்படி இந்த அம்பை, மேருமலையை வில்லாக வளைத்து அந்த வில்லை எடுத்து அந்த அம்பை எய்தி இரும்பு பக்கம் திரு அச்சியூர் பக்கம். திருஞான சம்பந்த பெருமான் இதுல மிக அற்புதமாக திருப்பதிகம் அருளி செய்திருப்பார் அச்சியூர் பக்கம். ஆக இப்படி ஏறிய பெருமான் எப்படி எரித்தார் இந்த முப்புறத்தை என்பதாக பார்த்தால், இத்துணை துணைகள் இருக்கின்ற நிலையிலே பெருமான் எல்லாவற்றையும் விட்டு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தன்கையில் ஓரம்பே பெருமிகை என்று உந்தி வர என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் அந்த பெருமான் முப்புறத்தை எரிக்க செல்லுகின்ற சிவத்தை எப்படி காணுகின்றார் என்பதாக சொன்னால் ஒரு ஹீரோவை போல பார்க்கிறார். எப்படி நாம் எல்லாம் நம்முடைய சிவத்தை காண வேண்டும் என்பதாக பார்க்கின்ற பொழுது எங்கள் பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக காட்டுகின்ற இடம் இந்த இடம். ஏன் என்பதாக சொன்னால், செல்லுகின்ற பொழுது ஒரு அம்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு அம்பு எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒன்று கான்பிடென்டா ஒரே அம்பு எனக்கு போதும்னு சொல்லி அந்த ஒரு அம்பு கூட அவர் பயன்படுத்தாமல் அந்த மிகை என்பதாக சொல்லாமல் பெருமிகை என்பதாக காட்டுகின்ற பொழுது சிவத்தை எந்த அளவிற்கு அவர் ரசித்து காணுகின்றார் என்பதாக பார்த்தால் திருவந்தியாரிலே அவர் எவ்வளவு சிறப்பாக காணுகின்ற இடம் இந்த இடம். அப்படி பெருமான் ஏறிய பொழுது எப்படி இந்த முப்புறம் அழிந்தது என்பதாக சொன்னால், சிரித்து முப்புறத்தையும் அவர் அழித்த அந்த தன்மையை மிக அற்புதமாக இங்கே நம்முடைய திருநாதிகை வீரட்டானத்து வீரச்செயலாக அமைக்கின்றார் நம்முடைய திருமல தேவநாயனார். ஆக இந்த மூன்று அசுரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேறு யாரும் அல்ல, நம்முடனாகவே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் தான். எந்த அசுரன்னா தாரகாட்சனையும் கமலாட்சனையும் வித்யுன்மாலையும் எப்பொழுதும் நாம் உடனாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களும் உயிரை பிணித்திருக்கக்கூடிய மலங்கள். இவைகளை நீக்குகின்ற செயலாக செய்ததை தான் அட்ட வீரட்ட செயலிலே இந்த திரு அதிகை வீரட்டானம் முப்புலம் என்பது மும்மல காரியமாக இருந்து இந்த மூன்று மலத்தையும் எரித்து சாம்பலாக்குகின்ற சிரிப்பு பெருமானுடைய அந்த நயன அருள் என்பதாக அமைத்து காட்டுகின்ற அந்த தன்மைதான் இந்த திரு அதிகை வீரட்டானத்து செயலாக அமைத்து இங்கே திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த அந்த வீரட்டத்து செயல்களை பார்க்கின்ற அமைப்பிலே திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவதிகை வீரட்டானம் பல பாடல்களுடையது. ஒரு பாடல் யார் தேர்ந்தெடுக்கிறது? மொத்த திருவதிகை வீரட்டானம் பதிகங்களில இருந்து ஒரு பாடல் இது போதும் என்பதாக. எத்தனை பதிகங்கள்?
16 திருநாவுக்கரசு பெருமானுடையது, 1 சம்பந்தர், 1 சுந்தரர்.
16 திருப்பதிகங்கள்ல ஒரு பாடல்.
485
முதல் பாடல்
எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போட்டி எல்லாம்
நாலு.
பெருமானுடைய திருவடியிலே உங்களுடைய
அவருடைய சித்தனையை வைக்கின்ற பொழுது இந்த யானை என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் எதுவும் செய்யாது என்கின்ற தன்மையை காட்டுவதுதான் இந்த யானையை உரித்து போர்த்திய வரலாறு காட்டுகின்ற நுட்பம். இந்த நுட்பத்தை நம்முடைய விஞ்ஞான சம்பந்த பெருமான் மிக ஆழமாக குறிக்கின்ற ஒரு இடம் தாயும் நீயே தந்தை நீயே என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையை அந்த இடத்திலே காட்டுவார். வள்ளல் பெருமான் சொல்லுவார், வாதுசெய் புலனால் வருந்துதல் செய்கின்றேன் வருந்துரா வண்ணம் தாது செய்பவனே அருணையம் கோயில் சன்னிதிக்கு யான் வர அருளே என்பதாக சொல்லி அந்த ஐம்புலன்களுடைய தன்மையை சொல்லுகின்ற போது வாதுசெய் புலன் என்பதாக சொல்லுவார். அப்படி தாயும் நீயே தந்தை நீயே என்பதாக சொல்லி அருளி செய்த திருப்பாடல்,
தாயும்
எளிதாக நாம் கண்டுகொள்ளலாம். ஆனால் வழுவூர் வீரட்டம் வருகின்ற இடங்கள் எது பொம்மை திருப்பொற்சுண்ணம் பாடல் 18.
இரண்டும் வேறுபாடு.
இங்கே மூலத்வாரத்து மூலம் சொல்லக்கூடியது பாம்பை போல சுருண்டு இருக்கும். இந்த சுருண்டு இருக்கின்ற இந்த குண்டலினியை நாகராசன் என்பதாக சொல்லுவார். ஆண்பால் குறியிலே நாகராசன் என்பதாகவும் பெண்பால் நிலையிலே குண்டலி என்பதாகவும் யோக நிலையிலே பெயர். இந்த நாகராசன் என்று சொல்லக்கூடிய இந்த மூல துவாரத்திலே, மூலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூலாதார ஸ்தானத்திலே விளங்கக்கூடியதை மேல் நோக்கி செலுத்த வேண்டும். மூல துவாரத்து மூலம் ஒருவனை, மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று. இது வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய வாயுக்கள், தச வாயுக்கள் இந்த உடம்பிலே உண்டு. அதிலே முதலாவதாக இருக்கின்ற வாயு முல் முற்காலுற்று, முதல் என்பதாகிய பொருளில் அதிலே முதலாவதாக விளங்குகின்ற வாயுவாக இருப்பது பிராணன் என்று சொல்லக்கூடியது இந்த பிராணவாயு. இந்த பிராணவாயுவினை கொண்டு இந்த நாகராசன் என்று சொல்லக்கூடிய இந்த குண்டலினியை மேலெழுப்புதல் என்கின்ற யோகத்தினுடைய குறிப்பினை காலுற்று, அப்படி யோகம் செய்து 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 இருப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளை நீடித்துக் கொண்டே செல்லலாம். அதனால காலன் வருகின்ற தன்மை அவர்களுக்கு வாழ்நாள் நீடிக்கின்ற ஒரு 40 ஆண்டுகள் என்பதாக சொன்னால் அது அப்படியே 50 ஆகும், 50, 60 ஆகும், 60, 80 ஆகும். இப்படி தன்னுடைய வாழ்நாளை நீடித்துக் கொண்டே செல்லுகின்ற இந்த யோக பயிற்சி முறையை மிக அற்புதமாக முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக்கடவு நலமாய் இருந்தது என்பதாகிய யோகத்தினுடைய அடிப்படையிலே இந்த மந்திரத்தை அமைத்தோம். மூலத்வாரத்து மூலம் ஒருவனை, இங்கே மிருகண்டு முனிவர் என்று சொல்லக்கூடியவர் மார்கண்டேயரை பெற்றெடுத்து இவர் 16 ஆண்டு காலம்தான் இந்த மண்ணுலகத்திலே வாழக்கூடியவர் அல்லது 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அறிவிலியாக இருக்கக்கூடிய மகன் தேவையா 16 ஆண்டுகள் வாழக்கூடிய முற்றிய அறிவுடைய அந்த மகன் தேவையா என்பதாகிய அந்த நிலையிலே அவர் 16 ஆண்டுகளுடைய முற்றும் அறிவுடைய அந்த பிள்ளை அவசியம் என்பதாக சொல்லி வேண்டிக் கொண்ட அவர் 16 ஆண்டுகள் நிறைகின்ற பொழுது தன்னுடைய தாயும் தந்தையும் தன்னை கண்டு சதா காலமும் அழுது கொண்டிருக்கின்ற அந்த குறிப்பினை கேட்டு ஏன் என்பதாக சொன்னால், 16 ஆண்டுகாலம்தான் உன்னுடைய ஆயுள் காலம் என்பதாக சிவபெருமான் நிர்ணயித்திருக்கிறார் என்பதாகி சொன்ன பொழுது அவர் பார்த்து சிரிச்சார். ஏன் சிரிச்சார்னா, 16 ஆண்டுகாலம்தான் ஆயுள் என்பதை நிர்ணயித்தது யார் என்பதாக கேட்டார். நிர்ணயித்தது யார்? யார்?
அப்புறம் முக்தியாகிய நிலையை அவர் அருளி
செய்தார் என்பதை மேலை துவாரத்து மேலுற நோக்கி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே முதலிலே நோக்கி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த பிராணவாயுவினை அமைத்து அந்த நாகராசன் என்கின்ற சொல்லக்கூடிய குண்டலினி என்று சொல்லக்கூடிய யோகத்திலே உள்ளே நோக்குகின்ற நிலையும், இரண்டாவதாக நிற்கின்ற பொழுது அருள் நோக்காக அந்த பெருமானுடைய அருள் நோக்கின் மூலமாக அந்த பெருமானை மார்கண்டேயரை மேலே அபரமுக்தி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஆளாக்கிய தன்மையை நோக்கி முற்காலுற்று காலனை அந்த லிங்கத்திலே இருந்து தோன்றி காலனை காலசம்ஹாரம் செய்த அந்த தன்மையாக இருப்பது இந்த திருக்கடவுராகிய தலம் என்கின்ற அந்த இரண்டாவது நிலையிலே அருளோடு நிற்றல் என்கின்ற தன்மையை பிரித்து காட்டுவதுதான் இந்த திருக்கடவுர் வீரட்டமாகிய செயலினுடைய அந்த யோக நிலையும் பெருமானுடைய அருளியல் நிலையும் என்பதாக காட்டுகின்றார் இந்த ஏழாவது வீரட்ட செயல். இந்த திருக்கடவுர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பக்கம் 362 பாடல் 2
வேண்டும்.
தவக்கோலத்திலே இருக்கின்றார், அங்கே அம்மையும் தவக்கோலம், ரெண்டு பேருமே தவக்கோலத்திலே இருந்தால் இங்கே இருவரும் இணைந்தால்தானே அங்கே புத்திர பேறு நிகழும் என்கின்ற நிலையிலே தேவர்கள் எண்ணி காம வேளை இருவரிடத்திலேயும் அங்கே பெருமானிடத்திலே சென்று காமனிடத்திலே அவரை அனுப்பி காமத்தை உண்டு செய்யுமாறு அவனை அனுப்பி, இப்பொழுது காமன் என்று சொல்லக்கூடிய அந்த காமவேள் அவர்ந்த பெருமானிடத்திலே தோன்றி அந்த காமத்தை அந்த குறும்பினை செய்கின்ற காரணம், அவனுடைய குறும்பு அந்த இடத்திலே அந்த குறும்பை ஒழித்த காரணத்தினாலே அது குறுக்கை வீரட்டம் என்பதாக அந்த தலம் அமைந்திருக்கிறது. காமனுடைய குறும்பு அங்க போன தீர்ந்து, ஆக குறும்பை என்று சொல் தீர்த்த இடம் குறுக்கை வீரட்டம். ஆக காமனுடைய அந்த குறும்பை அங்கே சென்று பெருமானுக்கு அவன் அந்த மலர் ஐங்கனை என்று சொல்லக்கூடிய கனையை அங்கே எய்தான். பெருமான் அப்படி விழித்து பார்த்தார், தன்னுடைய நெற்றிக்கண்ணை அப்படி திறந்தார், அதில இருந்து வரக்கூடிய நயன தீயினாலே காமம் அங்கே தகனம் செய்யப்பட்டார். காம தகனமானது அங்கே நிகழ்ந்தது, காமன் எரிந்து சாம்பலாக்கப்பட்டார். அப்படி காமனை எரிந்து சாம்பலாக்கிய ஒரு வீர செயல் கிடந்த இடம் திருக்குறுக்கை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலம். ஆக இந்த இடத்திலே அந்த குறுக்கை என்று சொல்லக்கூடிய அந்த குறுக்கை வீரட்டத்திலே அவர் அமைந்திருக்கின்ற பொழுது பெருமான் இருந்த மனத்தை இசைய இருத்தி இங்கே செல்லுகின்ற பொழுது இந்த மனமானது ஒன்றி பெருமானுடைய திருவடியிலே ஒன்றும் குறுக்கை வீரட்டமாகி அந்த தலத்திலே நாம் சென்று வணங்குகின்ற பொழுது பெருமான் அந்த காமம் என்று சொல்லக்கூடியதை நீக்கி அவருடைய திருவடியிலே அந்த மனதை இசைய நிறுத்துவார் என்பதை அருந்தவ யோகம் குறுக்கை அமர்ந்ததே என்பதாக சொல்லி இங்கே அந்த குறுக்கை வீரட்டம் என்பதாகிய தலத்திலே அவர் செய்த வீரட்ட செயல் காம தகனம் என்பது திருநாவுக்கரசு பெருமான் இந்த திருக்குறுக்கை வீரட்டமாகிய தலத்திலே பல அருமையான செய்திகளோடு புராணங்களை அமைத்து அந்த திருப்பதியத்தை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒரே ஒரு திருப்பாடல் நாம் பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். திருக்குறுக்கை வீரட்டம் திருநாவுக்கரசருடைய திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடல், அவர் சண்டேஸ்வர நாயனாருக்காக அருளி செய்த அந்த திருப்பாடலினுடைய குறிப்பு இது, பக்கம் 44 பாடல்
3.
Yeah. பதிவழியில் வீரட்டம் 8 என்பதாக சொல்லி இந்த வகுப்பினை இத்தோடு நிறைவு செய்து